செல்போன்ஸ் வந்து முக்கியமான வேண்டுகோள், திரும்ப 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 சொல்றோம், தயவு செஞ்சு இனிமேல் செல்போன்ஸ் வந்து இங்க வரக்கூடாது, அது எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க, எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
சப்தகாஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியை வஞ்சாகல்பத்ருபியஸ்ச கிருபா சிந்துபி அவச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தர்கள், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி. So now we will have a discussion of spiritual philosophy.
ஆன்மீக தத்துவங்களை பற்றிய சம்பாஷணை இப்பொழுது நடக்கிறது.
Word for philosophy is darshan.
Darshan. தத்துவங்களுக்கு darshan.
Darshan means seeing.
Darshan என்றால் நாம் கண்கூடாக பார்க்கிறது.
Darshan means how we see the world.
The world நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது darshan.
Reality is the same for everyone. The world is the same for everyone.
The உலகம்ங்கிறது இருக்கிற இருப்பு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான்.
But everyone sees it differently according to the different conceptions which they have.
அவர்களுடைய கண்ணோட்டத்திற்கு ஏற்ப ஒரே மாதிரியே இருந்துட்டு இருக்கிற உலகத்தை வேறு வேறு விதமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
தி வேரியஸ் கன்செப்ஷன்ஸ் தட் வி ஹாவ் ஆர் தட் இஸ் அகார்டிங் டு தி கல்ச்சர் தட் வி ஆர் சரவுண்டட் பை.
நம்மை சூழ்ந்திருக்கும் கலாச்சாரத்தை பொறுத்து நம்முடைய கண்ணோட்டமானது மாறுதலாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி.
By various impressions and conceptions that we have acquired over various lifetimes.
பல பல பிறவிகளாக நமக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த அனுபவங்களின் முத்திரைகளின் அந்த பிரதிபலிப்பாக இந்த கண்ணோட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன.
According to various experiences in this lifetime and previous lifetimes.
இந்த வாழ்நாளிலும் சரி, இதற்கு முன்னிருந்த வாழ்க்கை காலங்களிலும் சரி, நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பொறுத்து அந்த கண்ணோட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன.
And especially by hearing from others.
முக்கியமா மற்றவங்க நம்ம காதல கேட்கறோம் இல்லையா, பல விஷயங்கள் அதை சார்ந்தும் கண்ணோட்டம் வேறுபடுகிறது.
Spiritual understanding depends on hearing.
ஆன்மீக அறிதல் என்பது நாம் புரிஞ்சுகிறதுங்கிறது நம் காதால் கேட்பதை பொறுத்து இருக்கிறது.
If we hear from the right source, then we can see in the right way.
சரியான மூலத்திலிருந்து நாம் காதால் விஷயங்களை கேட்க சரியான ரீதியில் நாம் அனைத்தையும் பார்க்க முடிகிறது.
Every sound affects our consciousness.
நம்முடைய உணர்வு நிலையை பொறுத்துதான் இவையெல்லாம் அமைந்திருக்கிறது.
When the sound of the Hare Krishna mantra is vibrated by pure devotees, that it purifies the consciousness.
ஒரு தூய பக்தர்களால் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர அந்த ஜபத்தின் அதிர்வு அலைகள் பரவ பரவ அது உணர்வு நிலைகளை தூய்மைப்படுத்துகிறது.
When the sound of the bus horn is very disturbing to the consciousness and even to the life airs.
என்ன யாருக்கு எடுத்துட்டால இந்த பஸ் பேருந்துகள் போறதுல இருக்க கூடிய அந்த ஹார்ன் சத்தம் பெரிய ஒரு தொந்தரவை நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்குது, ஒரு அசௌகரியத்தை.
So there are various kinds of philosophies.
பல்வேறு விதமான தத்துவங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன.
Now here the word vada is better.
வாதம், பலவிதமான வாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களை பற்றி.
பட் ஆக்சுவல் காண்டாக்ட் வித் ரியாலிட்டி, தட் இஸ் கால்ட் tattva darshan, or actually seeing reality in its various categories.
இருக்கும் நிலையில் வெவ்வேறு தளங்களில் உள்ள இருக்கும் விஷயங்களை சரியான ரீதியில் உண்மையான நிலையில் பார்ப்பது என்பதுதான் தத்துவ தர்ஷன் என்று சொல்லப்படுகிறது.
Of course, there are many philosophers in the world.
உலகத்தில் பல தத்துவவாதிகள் இருக்கலாம்.
Because people do not know what is the actual truth, they speculate on what it might be.
உண்மை அந்த உண்மையான இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன என்று அறியாத நிலையில் பல்வேறு விஷயங்களை அவர்களுடைய கண்ணோட்டத்திற்கேற்ப எடுத்து வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் மக்கள்.
So there are various divisions within philosophical thought.
இந்த ஆன்மீக நிலைகளில் பலவிதமான பிரிவுகள் இதனால் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன.
There are theists and atheists.
நாத்திகவாதிகள் இருக்கிறார்கள், ஆத்திகவாதிகளும் இருக்கிறார்கள்.
There are personalists and impersonalists.
அருவவாதிகள் இருக்கிறார்கள், ரூபவாதிகள் இருக்கிறார்கள்.
Tonight I'd like to speak something about realism and idealism.
உண்மை நிலை என்பது குறித்தும்.
Do you have a word for realism in Tamil? Vast of Devad.
உண்மை நிலையை குறித்தும் நாம் அடைய வேண்டிய பக்குவ நிலை குறித்தும் இன்று இரவு மாலை நான் உங்களிடையே பேசவிருக்கிறேன். உண்மை நிலை நாம் அடைய வேண்டிய பக்குவ நிலை.
A realist means someone who's interested in what is real.
உண்மையான நிலை என்பது என்னவென்றால் உண்மையை குறித்து அறிவதற்குள்ள ஆர்வம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை உண்மை நிலையை சார்ந்தவர்களாக கொள்கிறோம்.
And an idealist is someone who is striving for something better.
அதைவிட மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நான் அடைய வேண்டும் என்ற ஒரு நிலையில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர் பக்குவ நிலை என்ற பிரிவை கொண்டவராக இருக்கிறார்.
Or who believes that beyond the gross reality that we presently experience there is something better.
நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த உண்மை நிலை போல் தெரிந்து கொண்டிருக்கும் விஷயத்தை விட இன்னொன்று இன்னும் மேம்பட்டதாக இருக்கிறது என்பதின் மீது நம்பிக்கை கொண்டவராக அவர் இருக்கிறார்.
So a realist might say, well, the world is here, let's get on with it.
உண்மை நிலையில் வாழம் செய்து கொண்டிருப்பவர்கள் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது, இதை சார்ந்து நாம் வாழ்ந்துவிட்டு போவோமே என்று இருப்பார்கள்.
There's no use to dream of any heaven or Vaikuntha.
சொர்க்கத்தை பற்றி மறைப்பதை இதை பற்றியும் ஒரு கனவு கண்டு கொண்டு அவர்கள் இருக்க மாட்டார்கள்.
The real world is all around us.
உண்மையான உலகம் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நினைப்பார்கள்.
We have to work hard and make money.
கடும் உழைப்பு நமக்கு இருக்க வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும்.
What's the use of dreaming of some heaven or Vaikuntha that no one ever saw?
யாருமே இதுவரைக்கும் பார்க்காத சொர்க்கத்தை பற்றியும் வைகுண்டத்தை பற்றியும் நாம் எல்லாம் கனவு கொண்டு கொண்டு ஏன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்கள்.
Enjoy yourself here and now.
இருக்கிற வச்சு நம்ம நல்லா அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே, நிம்மதி ஜாலியா அப்படின்னு நினைப்பாங்க.
This is realism.
இதுதான் வந்து அந்த இருக்கும் உண்மை நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவருடைய நிலை.
And idealism is based on the faith that there is something better than this world.
பக்குவ நிலையை சார்ந்திருப்பவர்கள் இதை விடவும் மேம்பட்ட நிலை ஒன்று இருக்கிறது என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள்.
Of course, these are very broad category. I mean, which speaking in a very general way.
நான் ஒரு பொதுவான நிலையிலிருந்து அந்த கண்ணோட்டத்தில் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறி கொண்டிருக்கிறேன்.
So are devotees of Krishna idealists or realists?
கிருஷ்ண பக்தர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உண்மை நிலை என்ற பிரிவை சேர்ந்தவர்களா அல்லது பக்குவ நிலை என்ற பிரிவை சேர்ந்தவர்களா?
I'd like to give the example of one idealist. Sorry, one realist.
ஒரு உதாரணத்தை நான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஒன்று கொடுக்க போறேன்.
You lost your sound? Sound coming? He lived in Navadvip in Bengal.
Navadvip la Vangala Mandalathile avar vaazhndar
in the late 19th century and well, mostly in the early 20th century, first half of the 20th century. His name was Sri Vamsidas Babaji. And he had long jata, matted hair and beard. He only wore a kopin. He looked as if he was crazy. And he hardly spoke to anyone except to his deities of Gaur-Nithai. He was completely absorbed in reality. I think we're just waiting. This is a Vaishnav definition of a realist. Is there enough sound coming here? It seems to be very loud.
Hare Krishna. Hare
Krishna. Vamsidas Babaji Maharaj was absorbed in the reality of his relationship with Krishna. And he had no interest in the affairs of this world. So you may say, well, that's not realism. Realism means to what's here, that's actually real. The devotees of Krishna are realists. They see that in this world there really is birth, death, old age and disease. This is reality. This is the reality of this material world. And persons, great pure devotees like Vamsidas Babaji Maharaj, they practically experience the reality of their relationship with Krishna. To consider that all of reality simply... What was that going past now with the drums? That was what? That was someone died or what?
Mariaman, local festival.
Mariaman festival. I thought, you never know, I thought it maybe someone had died. But the hard-headed realist, for him, reality ceases, or according to his understanding, reality ceases with death. Well, if everything ends with death, that means that what you call reality, it's not really real anyway.
அப்ப உண்மை நிலைன்னு சொல்லக்கூடியது எப்படி பார்த்தாலும் உண்மை நிலை இல்லைதான் என்று ஒரு நிலையில் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
It's like these patakas, these they go in the sky, these fireworks, big some lights and some sound for a few seconds and then finish.
The vanavelingala nam paakra mari edho pusana or sattam athoda nirupu poi pogudhu appra anangi pogudhu andha mari irundhu kondirukirathu endra avargal nenikkirargal.
But devotees of Krishna, they by the linking process of bhakti yoga, they practically experience the reality of their relationship with Krishna.
ஆனா கிருஷ்ணர்களோ கிருஷ்ண பக்தர்களோ அந்த பக்தி என்னும் அந்த இணைப்பு வழிமுறையின் மூலமாக அவர்கள் தமக்கு கிருஷ்ணருடன் இருக்கும் உறவு முறையை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பதாக இருக்கிறார்கள்.
Materialistic people who consider themselves to be realistic, when they see devotees chanting Hare Krishna, they think, well, it's just some people singing.
பௌதீகவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இருக்கும் நிலை உண்மை நிலை இதுதான் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் அந்த கீர்த்தனத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ பாடல் தானே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள்.
But devotees, they're not, it's not singing just like people sing various songs for entertainment.
பொழுதுபோக்காக பலவிதமான பாடல்களை மக்கள் பாடிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு பாடல் அல்ல இந்த பாடல்.
There is a great difference between singing for entertainment and singing for Krishna.
கேளிக்கைக்காக பொழுதுபோக்காக பாடுவதற்கும் கீர்த்தனைக்காக பாடுவது என்பதற்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது.
Singing for Krishna is called kirtan.
கீர்த்தனைக்காக பாடுவது என்பது கீர்த்தனம் என்று சொல்லப்படுகிறது.
Kirtan is the natural function of the soul.
ஆத்மாவினுடைய இயற்கையான செயல்பாடு அது கீர்த்தனம்.
So when one engages in kirtan, then he comes to the adhyatmic platform or the platform of the soul.
ஆத்மீக தளத்திற்கு வந்து விடுகிறார் கீர்த்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அந்த நபர்.
Kirtan means glorification of Krishna.
கீர்த்தனம் என்றாலே கிருஷ்ணரை ஆராதித்து செயல்படுவது என்று பொருள்.
Give your ear. Other kinds of singing, they are simply glorification of birth, death, old age and disease.
மற்ற பாடல்கள் எல்லாமே இந்த பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதி என்ற நிலையை ஆராதித்து பாடுவதாகத்தான் தெரிகிறது அமைகிறது.
Just like there is some, we may sing some song, I love you. Some love song. Cinema songs. Or some patriotic song. Desh what?
Patriotic.
What are you saying? Desha Bhakti?
This is a
mis... Desh what?
Desha Patra.
Okay. In North Indian languages they say Desha Bhakti, which is a misuse of the word Bhakti. So, to glorify one's country is simply glorification of one's own foolishness.
ஒரு நாட்டு பிறந்த நாட்டை ஆராதித்து பாடிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடாகத்தான் அமைகிறது.
I am foolishly thinking that I am Indian because I happen to be, due to my karmic reactions, born in this country which is presently called India.
முட்டாள்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டில் நம் கர்ம செயல்பாட்டின் விளைவாக பிறந்திருக்கும் இந்த நிலையில் நான் ஒரு இந்தியன் என்ற நிலையில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முட்டாள்தனமாக.
So to say I am Indian means to say I am a great fool.
நான் ஒரு இந்தியன் ஒருத்தர் சொன்னார்னால நான் ஒரு பெரிய முட்டாள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும்.
Because if we think that this body which was born in India, which is made out of blood and stool and bones, we think it's very great because it's Indian blood and stool and bones, this is simply foolishness.
முட்டாள்தனமாக இருக்கிறது ஏனென்றால்
இந்த உடல் தான் இந்திய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழையும் சதையும் மலமும் நிறைந்த ஜலமும் நிறைந்த இந்த உடல் இந்திய நாட்டில் பிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒழிய Now, I'm not speaking against India in particular. I'm just making the example because most of you here are in the illusion of thinking I'm an Indian. But it's just as foolish to think I am an American, or I am a Swede, or whatever. I am a turnip, or whatever.
இதே அளவுக்கு முட்டாள்தனமாகதான் நான் ஒரு அமெரிக்கன் நினைக்கிறதோ அல்லது ஸ்வீடன் நாட்டுக்காரர் நினைக்கிறதோ அல்லது நான் தமிழ்நாட்டுக்காரர் நினைக்கிறதோ.
The body is temporary.
இந்த உடலானது தற்காலிகமானது.
India is also temporary.
இந்தியாங்கிறது தற்காலிகமானதுதான்.
This land in which we live, well, politically it was only constituted as a country a few years ago. And there will come a time when there will be a great fire, and then all the universe will burn up.
வெறும் ஒரு பிரளயம் ஏற்படுத்தி
பிரளயம் that's the word பிரளயம்
மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும் போது இந்த பூமியும் மற்றவைகளும் நாம் அழிந்து விடுகின்றன.
So everything in this world is temporary.
அதனால் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் தற்காலிகமானதுதான்.
To understand this is realism.
இதை புரிஞ்சுகிறது தான் அந்த உண்மையான நிலை.
But to understand that beyond this, prastasmatu bhava neo vyakto vyaktat sanatanaha, beyond this world which is created and destroyed, and in which everything is created and destroyed again and again, in which everything is subject to destruction, there is the eternal world. That is realism.
அழுது கொண்டே இருக்க போகிறது, மீண்டும் உருவாக்கப்படும், மீண்டும் அது அழிக்கப்படும், மீண்டும் அது உருவாக்கப்பட்டு அழிக்கப்படும் நிலை சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உலகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருப்பதுதான் உண்மையான நிலை.
So if one actually understands what reality is, then there's no difference between realism and idealism.
இப்படியாக உண்மை நிலையை இருப்பது இருப்பது போல் ஒருவர் புரிந்து கொள்வாரே ஆகில் பக்குவ நிலைக்கும் அந்த உண்மை நிலைக்கும் எந்த விதமான வேறுபாடும் இருப்பதில்லை.
Realism doesn't mean to think that this world is all in all.
நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதுதான் இந்த உலகம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் அந்த உண்மை நிலை கிடையாது.
That is simply real foolishness.
இது உண்மையான ஒரு முட்டாள்தனம் தான் இதை சொல்ல முடியும்.
Because the reality is that everything in this world is temporary.
உண்மை நிலை என்னவென்றால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருப்பதெல்லாம் தற்காலிகமாக இருக்கிறது.
And that however apparently realistically we attempt to enjoy this material world, it is simply a place of suffering.
மேலோட்ட நிலையில் எவ்வளவுதான் இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க முற்படுவோமே ஆகிலும் அது ஒரு துக்க நிலையை ஒரு
suffering yes suffering
துன்ப நிலையை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதாகத்தான் இருக்கும் இந்த உலகம்.
This information we get in Bhagavad Gita. Bhagavad Gita is not some kind of imaginative, speculative treatise of produced from someone's drinking too much.
இது நிறைய போதை பண்ணிட்டு ஏதோ அவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு அபிப்பிராயங்களை கொடுத்த ஒரு புத்தகமாக நீங்க நினைத்துவிடக் கூடாது பகவத்கீதையை.
In Bhagavad Gita, in two words, the whole situation of the material world is analyzed.
Bhagavad Gita il irande vaarthaigalil indha bhaudhiga ulagathai mulumaiyaga vivarikkapattirukkirathu.
Hundreds and thousands of people have given hundreds and thousands of discourses throughout history.
Kaalam muluvadum lakshakanakana vivadangalum andha abhiprayangalum eduthu veitha vannam irundukondirukkirathu idhai saarndhu.
And so many books have been written analyzing the state of this material world.
எவ்வளவு புத்தகங்கள் வெளிவந்து விட்டன, பிரசுரமாகி விட்டன இதை சார்ந்து இந்த பௌதீக உலகத்தின் நிலையை குறித்து
there are various fields of study of this material world
இந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை குறித்தான அந்த தன்மைகள் எல்லாம் விவாதிக்கப்பட்டு புத்தகமாக வெளிவந்திருக்கின்றன
And thus knowledge of this world is expanded as chemistry, biology, mathematics, physics, history, sociology, geography, religious studies, and so on and so on and so on.
இப்படியாக எத்தனையோ பிரிவுகளாக ரசாயன பிரிவு என்று ஒன்று, சரித்திர பிரிவு என்று ஒன்று,
இதிஹாசம், பூகோளம்
பூகோளம் அப்படின்னு ஒரு பிரிவு, இப்படியாக பல பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றன.
In this way, if we gather all the books of the world, we can make a huge library.
இப்படியாக உலகம் முழுவதும் உள்ள புத்தகங்களை எல்லாம் நம்ம சேகரிச்சோம்னா மிகப்பெரிய ஒரு லைப்ரரியை உருவாக்கலாம்.
In Bhagavad Gita, Lord Krishna summarized it all up in two words.
இரண்டே வார்த்தைகளில் விவரித்து விடுகிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில் இந்த பௌதிக உலகத்தை பற்றி.
துக்காலயம் அசாஸ்வதம்.
துக்காலயம் அசாஸ்வதம் என்று.
Everything in this world is this the very nature of this world is miserable and everything is temporary.
இந்த உலகத்தின் இயற்கை நிலையே மிக துன்பகரமானது, அனைத்தும் தற்காலிகமானது.
This is realism.
இதுதான் உண்மை நிலை.
But the Bhagavad Gita also points us to another world which is not miserable and which is not temporary.
இதே நேரத்தில் பகவத் கீதை இன்னொரு உலகத்தை பற்றியும் நமக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அது எந்த விதமான துன்பமும் இல்லாதது, நிரந்தரமானது, தற்காலிக தன்மை இல்லாமல் இருப்பது.
Great devotees like Sri Vamsidas Babaji Maharaj they experience the reality of the spiritual world constantly.
ஆன்மீக உலகத்தின் தன்மைகளை எல்லாம் எப்பொழுதும் அனுபவித்த வண்ணம் இருக்கிறார்கள் உயர் நிலையில் இருந்து கொண்டிருக்கும் வம்சிதாஸ் பாபாஜி போன்ற உயர்ந்த தூய பக்தர்கள்.
And the great acharyas they have given us a ladder to the spiritual world.
மாபெரும் ஆச்சாரியர்கள் நமக்கு ஒரு ஏணியையும் கொடுத்திருக்கிறார்கள் நாம் ஏறி செல்ல அந்த ஆன்மீக உலகங்களுக்கு.
That ladder is the process of bhakti yoga.
அந்த ஏணி தான் பக்தி யோகம் என்னும் வழிமுறை.
The great acharyas they appear to be in this world but actually they always live in the spiritual world the Vaikuntha world
உயர்ந்த ஆச்சாரியர்கள் இவ்வுலகத்தில் இருந்து கொண்டிருப்பது போல் மேலோட்டத்தில் நாம் பார்க்கும்போது நாம் தெரிந்தாலும் நமக்கு தெரிந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் எப்பொழுதும் அந்த ஆன்மீக உலகங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தான்
out of their kindness they live among us as if they are one of us but actually they don't live in this world they're always in the spiritual world
avargalaya karunaiyal avargal nammidiye irupadhu pol avargal irundhu kondirukkargale oliye aanal unmai nilayil eppozhudhum avargal andha aanmeega ulagangalil sanjaram seidhu kondirukkargal
they constantly experience the reality of their relationship with krishna
கிருஷ்ணரிடம் இருக்கும் தம்முடைய உறவை எப்பொழுதும் அனுபவித்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்கள்
Reality is dancing.
Dancing.
Yes, reality is dancing.
அது உண்மை நிலை என்கிறது ஒரு நடனம்.
That means that Krishna is real and he is dancing.
கிருஷ்ணர் உண்மையானவர், அவர் நடனமாடி கொண்டிருப்பவர்.
And our real existence is to dance with Krishna.
உண்மையான இருப்பு என்பது கிருஷ்ணருடன் நாம் நடனமாடுவதுதான்.
But at the present time we are dancing according to the tune of maya
ஆனால் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் மாயையின் ஆட்டத்திற்கு ஏற்ப நாம் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறோம்
This is the sound of maya
மாயையின் சத்தம்தான் கேக்கிற போதே அதெல்லாம்
This is progress
இதா முன்னேற்றம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்
Progress means you can purchase an apartment and 24 hours a day have the sound of traffic going past
ஒரு முன்னேற்றம்
அப்படின்னு
அதிகமா பணம் சம்பாதிச்சீங்கன்னா வீட்டை வாங்கலாம்
But even if one gets a very peaceful situation or happy, so-called happy situation in this material world, we cannot escape the conditions of birth, death, old age and disease. So either we dance according to Maya's dictation, and in that way we sometimes dance as a human, sometimes as a demigod, sometimes as a fish, sometimes as a spider, and so on and so on and so on. Or if we make the good decision to dance according to Krishna's tune, then we can dance with Krishna eternally. Krishna is the Vastava Vastu, the real, really real thing. This material world is also real, but not fully real. It's both real and illusory. It's like a mirage. A mirage, we can't say there's nothing there because we see something. But it's not what it appears to be. So this material world appears to be a pleasant place. But if we analyze through tattva-jnana, through spiritual knowledge, we can understand it's not pleasant at all. Kim sukham martya dhaminam? What pleasure is there in a place of death? Just like if we bring people to a place and say, well, here we are, here's a place where we've set up everything for you to enjoy. There are many beautiful women waiting to serve you here. There's all kinds of nice food, whatever you like to eat. There's all comfortable facilities. Everything required for your enjoyment is all set up for you. There's only one little catch, that tomorrow morning at 5 o'clock we're going to take you out and shoot you dead. So in the meantime, enjoy yourself as much as you like. And by the way, after we shoot you dead, we're taking you to hell also. So material life is like that. We don't actually get all those facilities to enjoy ourselves, but we're always hoping for such facilities. And we keep on working all our lives in the hope of getting some facilities for happiness. If you become a successful person, you can have a home, you can have a house and a TV and buy your wife silk saris.
ஒரு வெற்றி மனிதராக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்ற நிலை ஏற்பட்டால் நீங்கள் ஒரு வீடை வாங்கிக்கலாம், ஒரு டிவி வாங்கிக்கலாம், இன்னும் வசதி வாய்ப்புகளை என்ன வேணுமோ ஏற்படுத்திக்கலாம்.
So there are many such successes. Maybe some successes are present here. People whose life is considered according to material standards a success. But we don't find that people are actually happy by having a house and a TV and maybe AC and buying their wife silk saris. People, we don't find that people are actually happy.
வீடு இருக்குது, டிவி தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, ஏசி இருக்குது, எல்லா வசதி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா கூட அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிற மாதிரி ஒண்ணு தெரியல.
And even if they are superficially happy, well, the time is going to come when they have to get kicked out of that body. In other words, they have to die.
அப்படியே மேலோட்டமாக அவர்கள் சௌகரியமா இருக்கிறார்கள் என்ற நிலை இருப்பது போல் தெரிந்தாலும் இந்த உடலை விட்டு அவர்கள் உரைத்து தள்ளப்படுவார்கள்.
So devotees of Krishna are realists in seeing the miserable nature of this material world as described by Lord Krishna in Bhagavad Gita.
Bhagavad Gita-il Krishna eppadi ellam vivarithirukkararo adai irupadu irupadu pol Krishna bhaktargal inda ulagathin andha asaugariyamana thanmaigalai ellam purindhavargalaga irukkirargal.
They are also realists in understanding that actual reality is beyond this world of birth and death.
மரணம் பிறப்பு நிறைந்த இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது என்ற உண்மை நிலையை இருப்பது இருப்பது போல் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்.
Actual reality is in the spiritual world with Krishna.
உண்மையான அந்த உண்மை நிலை என்பது நாம் கிருஷ்ணருடன் இருக்கும் அந்த இருப்புதான்.
Now people who call themselves realists, they'll say, no, that's not realism. Where is this spiritual world? What are you talking about? We don't see it.
இங்கே பௌதீகவாதிகள் அந்த உண்மை நிலை தன்மையை கொண்டவர்களாக தன்னை பிரகடனப்படுத்தியவர்கள் பேசும் போது எங்கெங்கே இருக்குது ஆன்மீக உலகம், எங்கேயோ இருக்கிறத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் இல்லைங்க, இங்க இருக்கிறதாங்கன்னு சொல்றாங்க.
That's just some kind of sentimental idealism.
உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அவர்களாக செய்து கொண்டிருக்கும் ஒரு தீர்மானம் அது.
But devotees experience the spiritual world.
ஆனால் பக்தர்களோ ஆன்மீக உலகங்களை அனுபவ ரீதியாக கண்ட வண்ணம் இருக்கிறார்கள்.
By chanting Hare Krishna and engaging in the activities of service to Krishna, devotees actually experience spiritual reality.
Hare Krishna Javatin Mulamagum, Kirtanirku Sevagam Seyyum Andha Valimuriyin Mulamagum, Unmaiyana Nilaiyai Avargal Anubhavitha Vannam Irukkirargal Bhaktargal.
So, devotees are realists.
Unmai Nilaiyil Irundhu Kondirupavargal Bhaktargal.
They are also idealists in the sense that they always strive to serve Krishna in the best possible way.
பக்தர்கள் இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் பக்தர்கள். அவர்கள் எப்பொழுதும் தன்னால் முடிந்தவரையில் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்யும் மனப்பக்கம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள்.
If we really want to be realistic, then we should stop trying to enjoy this material world.
இந்த உலகத்தை நான் அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டுதான் நாம் அந்த உண்மை நிலை என்ற நிலைக்கு நம்மை நாம் கொண்டு செல்ல முடியும்.
Because really the enjoyment here is extremely limited and it's all temporary.
இங்க என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டதாகவும் தற்காலிகமானதுமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது.
We should rather come in contact with the actual reality, the eternal reality, who is Krishna.
நிரந்தரமான உண்மை நிலையான கிருஷ்ணருடன் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம்.
Now that we can do by chanting Hare Krishna.
இதே நாம் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்வதன் மூலமாக செய்ய முடியும்.
Of course that chanting that has to be done with great sincerity to approach Krishna.
நல்ல உத்வேகத்துடன் நாம் இந்த ஹரே கிருஷ்ண ஜபத்தை செய்ய வேண்டியிருக்கிறது, கிருஷ்ணரை நாம் நாட வேண்டியிருக்கிறது.
We can all enter the spiritual world immediately.
உடனடியாகவே ஆன்மீக லோகங்களுக்குள் நீங்கள் நுழையலாம்.
The spiritual world is present.
ஆன்மீக உலகம் என்று ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது.
It's just by our consciousness that we are separated from Krishna and the spiritual world.
நம்முடைய உணர்வு நிலையின் கோளாறினால்தான் நாம் ஆன்மீக உலகிலிருந்து பிரிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.
But one who perceives Krishna everywhere, for him, for such a person, Where is the material world? Like Vamsidas Babaji Maharaj, he sees that the material world, it has no reality. Reality is Krishna.
Vamsidas Maharaj pondra uyarnilai bhaktargal engum Krishna vyapithirupadai eppozhudhum sadaasaravam anubhavithuk kondirukkum nilaiyil indha bhaudhiga ulagam endru irupadai avargalukku theriyaatha nilai.
So the behavior of a devotee like Vamsidas Babaji Maharaj is not to be imitated. The behavior of a great devotee like Vamsidas Babaji is not to be imitated.
Vamsidas Babaji pondra uyar nilai bhaktargalin valimuriye na nilal seyalaga avargalai pon naam bhavithukondu naam seyalpattu vidakoodadhu.
But the reality that he experienced, that we can also experience, that we should understand.
Endha unmai niliye avar anubhava reethiyaga kandaro adai nammalum kaana mudiyum endra nambikai naam kollalam.
So it is very good news that this struggle in the material world, this is not our real life.
இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கும் அந்த இருப்பானது உண்மையான நிலை இல்லை என்பதுதான் அது நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு நல்ல செய்தி.
Our real life is eternal happy life with Krishna in the spiritual world.
ஆன்மீக உலகங்களில் கிருஷ்ணருடன் நாம் இருக்க வேண்டிய என்பதுதான் உண்மையான நம்முடைய வாழ்க்கை நிலை.
And that we can begin to experience right here now by taking to the process of bhakti yoga.
பக்தி யோகம் என்ற ஒரு வழிமுறையை நாம் கடைபிடிப்பதன் மூலமாகவே இப்பொழுது இங்கேயே நீங்கள் அனுபவ ரீதியாக அந்த அனுபவத்தை பெறலாம்.
The process is very simple.
எளிமையானது இந்த வழிமுறை.
Especially in this Kali Yoga, Chaitanya Mahaprabhu has made the process very simple.
குறிப்பாக கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் மிக எளிமையானதாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த வழிமுறையை.
ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம ஐவ கைவலம் Kalo nasceva, nasceva, nasceva gatir anyata. In this Kali Yoga, there is no other way, no other way, no other way to achieve this supreme reality but to chant the holy names of Krishna. Chant the holy names of Krishna. Chant the holy names of Krishna.
Krishna namate jom chayvade tavirte veru vali illai, veru vali illai, veru vali illai. Naam Krishna namate jom chayvade mattume vali vali agirathu.
But actual chanting of Hare Krishna is not some mechanical process.
இது இயந்திரத்தனமான செயல்பாடு அல்ல இந்த ஹரே கிருஷ்ண ஜபமானது.
We can train a parrot to chant Hare Krishna.
ஒரு கிளியை கூட ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண நம்ம சொல்ல வைக்க முடியும்.
But that parrot is not a bhakti yogi.
ஆனால் அந்த கிளியானது ஒரு பக்தி யோகின் நம்ம சொல்ல முடியாது.
The consciousness of service to Krishna must be there.
கிருஷ்ணருக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும்.
சைதன்ய மகாபிரபு has taught Trunadapi sunichena tarariva sahishnuna amanina manadena kirtaniya sadahrihi. One should consider oneself lower than the straw.
புல்லை விட தாழ்ந்தவராகவும் மரத்தை விட பொறுமை நிறைந்தவராகவும் ஒருவர் தம்மை வைத்துக் கொண்டுதான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தகுதி வாய்ந்தவர்.
I didn't say all that. I just said one should consider oneself lower than a straw. Now you're adding so many things.
நம்மை புல்லை விட தாழ்ந்தவராக நாம் நம்மை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்.
One should be more tolerant than a tree.
ஒரு மரத்தை விட பொறுமை வாய்ந்தவராக நாம் இருக்க வேண்டும்.
One should be ready to offer respect to others.
அனைவருக்கும் நாம் மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும்.
And not desire respect for oneself.
யாரிடமிருந்தும் நாம் மரியாதை எதிர்பார்க்கும் நிலையில் இருக்கக்கூடாது.
In this way one can actually chant the names of Krishna always.
இந்த நிலையில் நாம் எப்பொழுதுமே கிருஷ்ணரின் ஜபத்தை நாம் மகாமந்திர ஜபத்தை செய்ய
வேண்டும். If we cultivate this consciousness of humility, which is the essence of Vaishnav Dharma, then we can actually chant Hare Krishna.
Vaishnav Dharmatin saramaga irukkakoodiya inda nilaigalai ella naam adaiyum nilaiyil naam javam pannuvadharku thaguthiyanavaraga agirom.
the tendency of the materialistic people is to do everything for their own glorification. The tendency of a devotee is to glorify Krishna. This is called kirtan. It may be that we take to Krishna bhakti superficially, but because our habit is to a desire that we ourselves should be glorified, we perform activities of bhakti in a way that others will praise us. Well, that will not be bhakti.
So,
bhakti is actual realism. Bhakti means to recognize that Krishna is unlimitedly great. And I am unlimitedly small. Krishna is unlimitedly merciful. So if I just surrender to Him, by His mercy He will accept me. But if we think that I'm a great devotee, I'm doing so much, then Krishna will not be pleased. That's not actually bhakti. So we can enter into the world of actual reality by understanding the reality that we are very, very, very small. While all the world goes on around us, the buses and trucks go past, the lorries go out taking eggs from Namakkal to different places. More and more chickens are killed every day. New government gets elected in. There's a new Miss Universe elected. One cricket team beats another. So while all this reality goes on around us, a devotee fixes his attention on the actual reality, who is Krishna. Ong tad Vishnu paramang padang sada pasyanti suryo yo ho. Suryo, those who are devotees, their attention is always fixed on Krishna in the spiritual world. Hare Krishna. Is there any question about this? Books, we have books. You have a question, yeah. You can answer and ask in Tamil. Try. Whose is this? This was recording you last night also. Whose is that? He also recorded it last night? Oh, someone had a similar. Was it? Who says that? Vaman Buddha. Maybe I'll get a copy because that will have the Tamil more clearly. Yeah, what's your question? See if you can say it in Tamil. Okay, say in English.
The realists are saying, blame, that the spiritual experience of the devotees is self-hypnosis, is a product of self-hypnosis.
Yeah. So, what do we answer to this? Well, realistically, what is their claim based on? Realistically, what is their claim based on? Realistically, is there any such thing as self-hypnosis anyway? Atma Vidambanam, I guess you could say. How would that be in Sanskrit? Huh?
Vilambaram is advertising, the self-hypnosis word we cannot understand.
It's bewilderment, hypnosis?
Bewilderment, hypnotism, self-hypnosis.
Hypnotism in Tamil is hypnotism, is it?
Hypnotism is
it's self-delusion, deliberately deluding oneself. But hypnotism has a particular word, or hypnosis. But is there such a thing as self-hypnosis? Is there any such process by which one can...
hypnotize
others, but how can you hypnotize yourself? It's a meaningless statement.
சில நேரத்தில் வெளியில் இருக்கிறவங்க இந்த பக்தர்களுடைய நடவடிக்கையானது தம்மைத்தாமே ஒரு முயற்சியின் மூலமாக ஒரு மயக்கத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு வழிமுறையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறது உண்டு. உண்மை நிலையை குறித்து நாம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த வாதத்தை நம்ம எப்படி முறியடிக்கிறதுங்கிறது ஒரு கேள்வி.
So try some other objection. The atheists have unlimited objection. Meanwhile, the devotees chant Hare Krishna. Well, if you want to rely on the process of experience only, then we'll have to see at the time of death.
அனுபவம் வழியா மட்டும்தான் நான் இதையெல்லாம் கண்டறிஞ்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மரணம்னு வரப்போகுது, அந்த நேரத்தில் நீங்க அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கோங்க.
Of course, if we are right and you are wrong, then it's too late for you at that time to do anything about it.
நீ சரியா நான் சரியான்னு இது தர்க்கம் நடந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் யார் சரி என்னங்கிறது அப்ப தெரியத்தான் போகுது.
If, as the atheists say, at death everything is finished, then at the time of death, everything is finished for them and everything is finished for us, and we're in the same position anyway. Didn't translate it properly.
For us, you are going to be in the same.
For us, also is finished. According to them, they are right. Everything is finished at death. So for them, also finished. For us, also finished.
Yeah. Can you say that in Tamil? Yeah. Can you say it?
மரணம் ஏற்பட்ட பிறகு நாத்திகவாதிகளுக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு, அதே மாதிரி பக்தர்களுக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு, இதுல வந்து எந்த விதமான நஷ்டமும் கிடையாது.
But if we, what we say is correct, that by practicing Krishna consciousness in this life you go to Krishna, and by not practicing Krishna consciousness in this life you go to hell, then if you find out that out at the time of death, then you really blew it. You really wasted your life.
Krishna உணர்வுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ நமக்கு நடக்கிற அந்த இறப்பு நிலை வரப்போகுது. பௌதிக உலகத்தில் வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தவனுக்கு மரணம் இருக்குன்னு வரப்போறப்போ நமக்கு இந்த பட்டியல் எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஆன்மீக உலகம் இருக்கு, நம்ம போகலாம்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்கிறது உண்மையா இருந்தால் நாம் வெற்றியாக அதை அடைந்து தீரப்போகிறோம்.
If you say
எல்லா வகையிலுமே நான் வீண் போனவராக ஆகிவிடுவோம் அந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறார் இருந்தால்.
And if you say, if they say, well, you should be happy in this life. The realists, so-called realists or materialists, who will say, well, we should be happy in this life. It's not so difficult to translate. I could translate that in Hindi without any problem. Well, we're happy. We're happy chanting Hare Krishna. We don't have to drink a bunch of arak to become happy. So we're happy. For people who take happiness in killing animals and drinking alcohol and other sinful activities, it's a pretty gross kind of happiness. And according to the scientific law that every action has a reaction, they're heading for severe karmic reactions.
எந்த தலைவடிக்கைக்கும் ஒரு எதிர்விளைவுன்னு ஒன்று இருக்கு, அவங்க வந்து எதிர்நோக்கித்தான் அதை வாழ்ந்தாக வேண்டும், அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். விஞ்ஞான ரீதியாகவே இந்த செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது.
So please chant Hare Krishna.
அதனால் தயவு செய்து ஹரே கிருஷ்ணா ஜபத்தை செய்யுங்கள்.
And make your life really happy in all respects.
எல்லா வகையிலும் உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
Don't blindly follow some religious process. Try to understand.
குருட்டுத்தனமாக ஏதோ ஒரு மத கோட்பாடை நானும் கடைபிடிக்கிறேன் என்று நீங்கள் வாழ வேண்டாம், புரிந்து செயல்படுங்கள்.
For that purpose we have many books of spiritual knowledge.
அந்த காரணத்திற்காகத்தான் ஆன்மீக புத்தகங்கள் பல நம்மிடையே இருந்து கொண்டிருக்கின்றன.
Who wants to present these books? You want to do that? That seems to be your specialty.
Krishna Putagam.
Here, Vangshidhari. Tell everyone about the books. Take the mic.
அது விருந்தாவனம் மதுரா துவாரகலையில் எல்லா கதைகளும் கொண்ட புத்தகம்.